ஸ்ரீ அருளந்தி சிவாச்சாரிய சுவாமிகள் அருளி செய்துள்ள சிவஞான சித்தியா சுபக்கத்தினை மாதவ சிவஞான விதிகள் அருளியுள்ள பொழிப்புரை, 16வது பட்டத்து குருமூர்த்திகள் அருளியுள்ள பதவுரை ஆகியவற்றின் துணை கொண்டு சிந்திப்பதற்கு குருவர்கள் கூட்டி வைத்துள்ளது. முதல் சூத்திரத்து முதல் அதிகரணத்திலே அதன் இறுதி பகுதியிலே நம்முடைய சிந்தனை இருந்து வருகின்றது. சுத்தமாயிலிருந்து தோன்றக்கூடிய காரியங்களை பற்றி ஆசிரியர் விளக்கி சொல்லி வருகின்றார். முக்கியமானவையாக நால்வகை வாக்குகள். நால்வகை வாக்குகளுக்கும் ஒவ்வொரு வாக்கிற்கும் ஒரு பாடலாக விளக்கி சொல்கின்றது சித்தியார். ஆக இவ்வளவு விரிவாக கூறும் சாத்திரமாக நமக்கு சித்தியார் கிடைத்துள்ளது நம்முடைய முன்னை தவப்பயனால். சார்பு நூலிலே இந்த வழிநூலாகிய சித்தியாரிலே இப்படி விளக்கமாக சொல்லிவிட்டதால் சார்பு நூலாகிய சிவப்பிரகாசத்திலே நான்கு வாக்குகளையும் சேர்த்து ஒரு பாடலிலே விளக்கி கூறியிருக்கின்றார். இங்கு வாக்கிற்கு ஒரு பாடலாக பாடி அதன் பிறகு இந்த நால்வகை வாக்குகளும் ஐந்து கலைகளில் பொருந்தி ஐவகைப்பட்டு சிவதத்துவம் முதலிய ஐந்து தத்துவங்களிலே விளங்கும் என்ற செய்தியினை கூறக்கூடிய பாடலையும் நாம் சிந்தித்தோம். அதன் பிறகு இந்த வாக்குகள் மட்டுமன்றி அந்த சுத்தவித தத்துவம், ஈஸ்வர தத்துவம் முதலான தத்துவங்களிலே வாழக்கூடிய ஆன்மாக்கள், அவர்கள் விஞ்ஞானங்களுக்கும் மேற்பட்டவர்கள். சுத்த தத்துவங்கள் அவை ஐந்து என்று நாம் பொதுவாக படித்து வருகின்றோம். சகலானந்தமாக்களோடு தொடர்பு கொண்டுள்ள சுத்த தத்துவங்கள் இந்த ஐந்து தான். அதனால நமக்கு சுத்த தத்துவங்கள் ஐந்து என்றே சொல்லப்பட்டு வரும். நமக்கும் நேரடியாக தொடர்பு இல்லை. நம்ம நம்முடைய அசுத்த தத்துவங்களையெல்லாம் செலுத்தக்கூடிய அந்த அனந்தேஸ்வரர் சுத்த தத்துவங்களில் ஒன்றாகிய ஈஸ்வர தத்துவத்தில் இருப்பவர். ஆகவே அது செலுத்தக்கூடிய பகுதி தான். அதனாலதான் பிரேரக காண்டம் என்று பேசுவார்கள். பிரேரகம் என்பது செலுத்துதல். நாம் ஏற்கனவே பார்த்த செய்திகள் தான், நினைவூட்டுவதற்காக கூறுகின்றேன். ஆகவே அந்த பிரேரக காண்டமாக செலுத்தக்கூடிய தொகுதியாக இந்த ஐந்து சுத்த தத்துவங்கள் சகலான் மக்களாகி நம்மோடு தொடர்பு கொண்டுள்ளன. ஆனால் இங்கே அசுத்த தத்துவங்களில் காலம் முதல் நிலம் வரை தத்துவங்கள் உள்ளன. 31 தத்துவங்கள், வித்யா தத்துவங்கள் 7, ஆன்ம தத்துவங்கள் 24. இவற்றை போன்றே சுத்தமாலையிலும் வித்யா தத்துவங்கள் ஆன்ம தத்துவங்கள் எல்லாம் உண்டு. இந்த செய்தி பாடியத்திலே கூறப்பட்டுள்ளது. அந்த தத்துவ கோணங்களில் தான் விஞ்ஞானகர்கள் இருப்பார்கள். ஒருமடமுடையோர் விஞ்ஞானகர். சிவ தத்துவங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த நாதம் முதல் சுத்தவித்தையராகிய ஐந்து தத்துவங்களிலே இந்த அதிகாரமுக்தி, போகமுக்தி, லயமுக்தி போன்ற மேலான நிலையிலே உள்ளவர்கள் தான் இந்த ஐந்து தத்துவ கோணங்களிலே இருக்க முடியும் என்பது இங்கே நினைவில் கொள்ள வேண்டிய செய்தி. ஆகவே அப்படி அந்த சுத்தவித்தை தத்துவம், ஈஸ்வர தத்துவம் முதலான தத்துவங்களிலே இருக்கின்ற ஆன்மாக்களுக்கு தேவையான உடல் கருவிகள், உலகங்கள் இவற்றையும் சுத்தமாயை வந்து சுத்தமாயிலிருந்துதான் அவை தோன்றுகின்றன. அந்த காரியங்களையும் சுத்தமாயை சிவனருடாலே தருகின்றது என்று சொல்லி ஒரு பாடலிலே கூறினார். அந்த பாடல் வரை பார்த்துள்ளோம். அடுத்த பாடலை பார்க்குவேன். அடுத்த பாடல், மூவகை அணுக்களுக்கும் முறைமையின் விந்து ஞானம் மேவினதில்லையாகில் விளங்கிய ஞானம் என்றார். ஓவிட விந்து ஞானம் உதிப்பதோர் ஞானம் உண்டே, சேவுயர் கொடியினான்தன் சேவடி சேரலாமே. இதற்கு நம்முடைய 16வது குருமூர்த்திகள் அருளியுள்ள பதவுரையினை முதலிலே காணலாம். மூவகை அணுக்களுக்கும் முறைமையின் விந்து ஞானம் என்று தொடங்குகின்றது. விந்து ஞானம் என்பதை முதலிலே வைத்துக் கொள்ள வேண்டும். விந்து ஞானம், விந்து ஞானம் என்பது என்ன? வாக்குகளால் விளையக்கூடிய ஞானம்தான். இன்னும் சொல்ல போனால் விந்து என்பது சுத்தமாயையும் ஞானம் என்பது வாக்கையும் கூட குறிக்கலாம். அப்படித்தான் குறிப்புரை தருகின்றது. நமக்கு அந்த செய்தியைத்தான் குறிப்புரை தருகின்றது. குறிப்புரையிலே ஞானத்திற்கு ஏதுவாகிய வாக்கை ஞானம் என்று உபசரித்தார் என்று சொல்லியுள்ளார். ஆகவே நமக்கு ஞானம் விளைவதற்கு இந்த வாக்குகள் வந்து முக்கியமான காரணம். அதனால அந்த வாக்கையே உபசாரமாக ஞானம் என்று சொல்லியிருக்கின்றார். விந்து என்பது இங்கு சுத்தமாயை, விந்துவிலிருந்து தோன்றிய வாக்கு, அதனால விந்து ஞானம் என்றார். ஞானம் என்றது ஞானத்தை உதவுவதற்கு துணை செய்கின்ற வாக்கு என்று கொள்ள வேண்டும். விந்து ஞானம் என்றால் சுத்தமாயிலே தோன்றிய வாக்கு என்று நாம் பொருள்படலாம். ஆகவே விந்து ஞானம் மேற்கூறி போந்த வாக்குகள் சவிகற்ப ஞானத்திற்கு ஏதுவாதலா? சவிகற்ப ஞானம் என்பது என்ன? நாம் நினைவுபடுத்தி பார்க்க வேண்டும். இந்த நூலின் தொடக்கத்திலே அளவை இலக்கணம் என்ற பகுதி உள்ளது. அந்த அளவை இலக்கணத்திலே சொல்வார், நிர்விகற்ப காட்சி, சவிகற்ப காட்சி என்றெல்லாம் சொல்லியுள்ளார். ஏதோ ஒரு பொருள் என்று பொதுப்படையாக அறிதல் அது நிர்விகற்ப காட்சி. விகற்பம் என்பது வேறுபாடு. அவர் யாரு, அவரை பற்றிய மற்ற விவரங்கள் இப்படி தெளிவாக அறியாமல் ஏதோ ஒரு பொருள், யாரோ ஒரு ஆள் என்று அறிதல் நிர்விகல்ப காட்சி. இவர் இன்னார் என்று சொல்லி அவரை பற்றிய தகவல்கள் எல்லாவற்றையும் தெளிவாக அறிதல், திட்டவட்டமாக அறிதல் சவிகற்ப காட்சி. இப்படி இந்த சவிகற்ப காட்சி தோன்ற வேண்டும் என்றால் அது ஐம்பொறிகளால் மட்டும் தோன்றிவிடாது. கண்ணால் பார்த்து இந்த நூலை கண்ணால் பார்த்து இந்த நூல் சிவஞான சித்தியார் சைவ சித்தாந்த சாஸ்திரம் அருளந்து சிவாச்சாரிய சுவாமிகள் அருள் செய்யப்பட்டது என்று கண்ணால் பார்ப்பதன் மூலம் அறிந்து கொள்வதாக நாம் கருதுகின்றோம். ஆனால் கண்ணால் நாம் பார்த்து அறிவது இது ஏதோ ஒரு நூல் என்ற அளவில் தான். அப்புறம் அந்த கரணங்களுக்கு அந்த சிந்தனையானது செல்ல வேண்டும். அந்த விடைய அறிவு, கண்ணால் கண்ட அந்த விடைய அறிவு அந்த கரணங்களுக்கு சென்று அந்த கரணங்கள் தான் தொழிற்பட்டு அதுல புத்தி என்ற அந்த கரணம் தான் இது இன்ன நூல் இன்ன ஆசிரியர் தொழில் செய்தது என்று சொல்லி அது குறித்த விவரங்களை எல்லாம் நிச்சயம் செய்யும். இப்படிதான் அது நிச்சயம் பண்ணும். ஆகவே திட்டவட்டமாக அறிந்து கொள்கின்ற அந்த அறிவு நிகழ்ச்சி தான் சவிகற்ப காட்சி என்று சொல்லப்படும். அது நால் வகை வாக்குகளும் அந்த கரணங்களை துணை செய்யணும், அப்பதான் அந்த கரணங்கள் நிச்சயம் செய்யும். ஆகவே சவிகற்ப காட்சிக்கு அவசியம் தேவை இந்த வாக்குகள். அதனால அது ஞானம் என்று உபசரித்தார். வாக்க ஞானம்னு சொல்வதற்கு உபச்சாரமாக சொல்வதற்கு ஒரு தொடர்பு இருக்க வேண்டும் அல்லவா? அப்படி சொல்வதற்கு தொடர்பு அதுதான், வாக்குகள் தான் அந்த கரணங்கள் மூலமாக நமக்கு எந்த ஒரு விடயத்தை குறித்தும் திட்டவட்டமான அறிவை ஏற்படுத்துவதற்கு உதவுகின்றன. ஆகவே வாக்குகளை ஞானம் என்று உபசரித்தார். இதையெல்லாம் சவிகற்ப ஞானத்திற்கு ஏது. ஆதலால் மூவகை அணுக்களுக்கும் முறைமையின் மேவினது இல்லையாகில் என்று அப்படி கொள்ள வேண்டும். பாட்டு எப்படி இருக்கு? மூவகை அணுக்களுக்கும் முறைமையின் விந்து ஞானம் மேவினது இல்லையாகில் இருக்கு. முதல்ல விந்து ஞானம் என்பதை எடுத்துக்கொண்டு அதுக்கப்புறம் மூவகை அணுக்களுக்கும் முறைமையின் மேவினது இல்லையாகில். இந்த விந்து ஞானமாகிய இந்த வாக்குகளால் விளையக்கூடிய அந்த சவிகற்ப ஞானம் இந்த மூன்று வகை ஆன்மாக்களுக்குமே புரிந்திருக்க வேண்டும். அணுக்கள் சொல்றது இங்க ஆன்மாக்கள். ஆணவத்தால் அவை அணுத்தன்மை பட்டு கிடப்பதனாலே, ஆன்மாக்களை அணுத்தன்மை பட்டு கிடக்க செய்வதனாலதான் அந்த மூலமலத்துக்கே ஆணவம் என்ற பெயர் ஏற்பட்டது என்று சிவஞான போதத்துக்கு சிற்றுரை பாடியவர்களிலே குறிப்பிடுவார். ஆகவே அணுக்கள் சொன்னது இங்க உயிர்களை, அவை மூவகை என்று சொன்னது விஞ்ஞானகர் பிரளயாகர சகலர் மூவகை. இப்போ முந்தைய பாடல சொன்ன சுத்த வித்தியை வாழ்கின்ற ஆன்மாக்கள், ஈஸ்வர தத்துவத்திலே வாழ்கின்ற ஆன்மாக்கள், இது மாதிரி அந்த ஐந்து சிவதத்துவங்களிலே வாழ்கின்ற ஆன்மாக்களுக்கு வாக்குகள் எல்லாம் பொருந்தும் என்று கூறினார். அவர்களுக்கு மட்டுமல்ல, அவர்களுக்கு கீழாக இருக்கக்கூடிய ஒருமலமுடைய விஞ்ஞானகர், இருமலமுடைய பிரளயாகர், மும்மலமுடைய சகலர், இந்த மூன்று வகையினருக்குமே வாக்குகள் பொருந்திருக்க வேண்டும். பொருந்திருக்காவிட்டால் சவிகற்ப ஞானமே நடக்காது, அவர்களுக்கு நிகழாது. எந்த ஒரு ஒரு உருவத்தை பற்றியோ அல்லது ஓசையை பற்றியோ சுவையை பற்றியோ இது என்ன உருவம் என்ன ஓசை என்ன சுவைன்னு திட்டவட்டமான அறிவு அந்த அதுதான் சவிகற்ப அறிவு. அந்த சவிகற்ப அறிவு நிகழ வேண்டும் என்றால் அது எந்த வகை ஆன்மாவாக இருந்தாலும் சரி, சகல பிரளயாகல விஞ்ஞானங்கள், அந்த சவிகற்ப ஞானம் மூணு பேருக்கும் அவசியம். அந்த சவிகற்ப ஞானம் நிகழ வேண்டும் என்றால் கண்டிப்பாக இந்த வாக்குகளின் துணை வேண்டும். ஆகவே மேல சொன்ன அந்த சுத்தவித்தை ஈஸ்வரத்தில் உள்ள ஆன்மாக்கள் மட்டுமல்ல, அவர்களுக்கு வித்தைகள் வித்தை ஈஸ்வரெல்லாம் பெயர். அந்த வித்தைகள் வித்தை ஈஸ்வரர்களுக்கு மட்டுமல்ல, இவர்களுக்கும் இந்த மூவகை ஆன்மாக்களுக்கும் இந்த நால்வகை வாக்குகளும் பொருந்திருக்கவில்லை என்று சொன்னால் விளங்கிய ஞானம் என்றாம் சவிகற்ப ஞானம் தோன்றாது என்று சொன்னார். அதான் மேவினது இல்லையாகில் மூவகை அணுக்களுக்கும் சொன்னது வந்து இன்று கூறிய சுத்த பிரபஞ்சம் போல வித்தைகள் வித்தை ஈசர் சதாசிவர் மாத்திரைக்கே அன்றி. வித்தைகள் நீங்க சொன்னது சுத்த வித்தி தத்துவத்தில் வாழ்வர்களுக்கு பெயர் வித்தைகள், அவருடைய பெயர் வித்தைகள். ஈஸ்வர தத்துவத்தில் வாழ்கின்றவர்கள் பெயர் வித்தை ஈசர், வித்தை ஈசர். சதாசிவ தத்துவத்தில் வாழ்வர்களுக்கு சதாசிவர்னே பேர். இவர்களுக்கு மட்டும் இந்த வாக்குகள் தேவை என்பதல்ல, இவர்களுக்கு கீழே உள்ள இந்த மூவகை ஆன்மாக்களுக்கும் தேவை. ஆகவே இவர்களுக்கு மாத்திரைக்கே சதாசிவர் மாத்திரைக்கே அன்றி விஞ்ஞானாகலர் பிரளயாகலர் சகலர்க்கும் முறைமையின் மேவினது இல்லையாக. அது எப்படி புரிஞ்சிருக்குமா? முறையோடு புரிஞ்சிருக்கணுமா? இந்த நால்வகை வாக்குகள் சகலரோடு தொடர்பு கொண்டிருக்கும் முறை வேறு, பிரளயாகலரோடு தொடர்பு கொண்டிருக்கும் முறை வேறு, விஞ்ஞானாகலரோடு தொடர்பு கொண்டிருக்கும் முறை வேறு. அவரவருக்கு ஏற்ற முறையிலே இது பொருந்தினாதான் அவரவருக்கு தகுதிக்கேற்ப அறிவு விளங்கும் என்று சொல்லியிருக்கார்கள். அதான் மேவினது இல்லையாக மட்டும் சொல்லாம முறைமையின் மேவினது இல்லையாக அந்த முறைப்படி அது புரிஞ்சிருக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அந்த முறை என்ன? இந்த வியஞ்சக வேறுபாடு பற்றி, வியஞ்சகம்னா எது துணை செய்கின்றதோ அதுக்கு வியஞ்சகம்னு பேரு. இந்த நால்வகை வாக்குகளும் தான் உயிர்களுக்கு சவிகற்ப ஞானம் நிகழ துணை செய்கின்றன. ஆகவே துணை செய்கின்ற வாக்குகளை வியஞ்சகம் நாங்கள். அந்த துணை செய்யும் முறை வந்து வேறுபடுது. அதனால வியஞ்சக வேறுபாடு பற்றி ஒரு ஆசிரியரே ஒரு எடுத்துக்காட்டு சொல்ற, ஒரு ஆசிரியரே வந்து முதுகலை படிக்கும் மாணாக்கனுக்கும் அவரால் பாடம் சொல்லித்தர முடியும், இளநிலை படிக்கின்ற மாணாக்கனுக்கும் சொல்லித்தர முடியும், பள்ளி மாணாக்கனுக்கும் சொல்லித்தர முடியும் என்று சொல்லும்போது எப்படி சொல்லித்தருவார்? அவரவர் தகுதிக்கு ஏற்ற முறையில, அவருடைய பாடம் கேட்கின்ற மாணாக்கரின் தகுதிக்கு ஏற்ற முறையில அங்க பொருந்தினாதான் அங்க அவரவரால் அந்த பயனை கொள்ள முடியும். அதுபோல விஞ்ஞானாகளுக்கு பொருந்தக்கூடிய முறை எப்படி சகலர்களுக்கு பொருந்திருந்தால் அது சகலர்களுக்கு பயன்தரா. சகலர்களுக்கு மிக தூளமாகத்தான் பொருந்திருக்கும். மிக தூளமாக, தூளம் என்பது பருமை என்று கொள்ளலாம், தூக்கம் என்பதை நுண்மை என்று கொள்ளலாம். ஆக நுண்மையா பொருந்துவது விஞ்ஞானாகளுக்கு தான். இவர்களுக்கு எப்படி பொருந்திருக்கு அந்த சகலருக்கு அப்படின்னு சொன்னால், தூள தமமாக பொருந்திருக்குமா? தூள தமம், தூள தமம்னா மிக மிக தூளம் என்று பொருள். மிக மிக தூளமாக, மிக மிக பருமையாக. அதுக்கப்புறம் தூள தரம், தரம்னா அது தமத்தை விட கொஞ்சம் குறைவு. மிக மிகன்னு சொல்ல வேண்டிய இடத்துல மிகன்னு மட்டும் சொல்லிட்டு ஒரு தடவை மிகன்னு சொல்லி நிறுத்திக்கலாம். சகலருக்கு இந்த நால்வகை வாக்குகளும் மிக மிக தூளமாக பொருந்திருக்கும். அவ்வளவு நுணுக்கமா பொருந்திருக்காங்க. மிக மிக தூளமாகத்தான். தூளம் என்பது ஒரு நுணுக்கம் இல்லாத நிலை என்று கொள்ளலாம். சரி, பிரளயாகளருக்கு அவர்களுக்கு மிக தூளமாக, மிக மிக என்பதை விட மிக என்பது குறையதான. அப்ப அவர்களுக்கு கொஞ்சம் நம்ம விட பிரளயாகளுக்கு கொஞ்சம் நுணுக்கமாகவே இந்த வாக்குகள் நம்மோடு ஒப்பிடும் பொழுது அவர்களுக்கு கொஞ்சம் நுணுக்கமாகவே பொருந்திருக்கும். விஞ்ஞானாகளருக்கு தூளமாக, மிக மிக தூளம், அதுக்கு விட கொஞ்சம் நுட்பமான நிலை மிக தூளம், அதை விட நுட்பமான நிலை தூளம். அப்ப யாருக்கு சூக்குமமா புரிஞ்சிருக்கும்னா, அந்த சுத்த வித்தை ஈஸ்வர தத்துவத்தில் வாழ்கின்ற ஆன்மாக்களுக்கு தான் சூக்குமமாக இந்த நால்வகை வாக்குகளும் புரிஞ்சிருக்கு. அதுக்கு மேல நாத தத்துவத்திலாம் இருப்பவர்கள் அவர்களுக்கு ரொம்ப சூக்குமமா புரிஞ்சிருக்கும். ஆகவே அவர்களுக்கு அறிவு விளக்கம் ரொம்ப அதிகமா இருக்கும். எவ்வளவுக்கெவ்வளவு இந்த நால்வகை வாக்குகள் சூக்குமமாக புரிஞ்சுக்கணுமோ அந்த அளவுக்கு அந்த ஆன்மாக்களுக்கு அறிவு விளக்கம் மிகுதியா இருக்கும். நம்மை விட இருமணம் உடையவருக்கு அறிவு விளக்கம் அதிகம். ஏன்னா அறிவுக்கு தடை செய்யக்கூடிய ஒரு மனம் நீங்கிட்டு, அவர்களை விட அறிவு விளக்கம் விஞ்ஞானாகளுக்கு அதிகம். அவர்களுக்கு ரெண்டு மனங்கள் நீங்கிட்டாங்க. அப்போ வந்து இந்த சிவதத்துவங்கள் அஞ்சல இருப்பவர்கள் அவர்களுக்கு வந்து அந்த லய வாசனை போக வாசனை என்ற பெயரில் ஒரு வாதனையாக தான் இருக்கு. அந்த தத்துவங்கள்ல வாழ வேண்டும் அந்த ஒரே ஒரு பற்று மட்டும் அவர்களுக்கு நீங்காமல் இருக்கிறது. ஒழிய எப்போ அந்த வைராக்கியம் வந்துருமோ அப்போ உடனடியாக அவர்களுக்கு முக்கியதான். ஆகவே முறைமையின் மேவினதுன்னா குறிப்புகளை சொல்றாங்க. சகலருக்கு மிக மிக தூளமாக இந்த நால்வகை வாக்குகளை பொருந்திருக்கும். பிரணயாகளுக்கு மிக மிக என்பதில் கொஞ்சம் குறைச்சி மிக தூளமாக, விஞ்ஞானாகளுக்கு தூளமாக பொருந்திருக்கும் என்று குறிப்புரையிலே சொல்வார்கள். இதுதான் வியஞ்சக வேறுபாடு, அந்த துணை செய்தலிலே இருக்கின்ற வேறுபாடு. ஆகவே அப்படி முறைமையின் மேவினதில்லையாக வியஞ்சக வேறுபாடு பற்றி முறையே தூளமாயும் தூளதரமாயும் தூளதமமாயும். இது விஞ்ஞானாகலர் பிரளயாகலர் சகலர் அந்த வரிசையில் சொல்றாங்க பதவுரையில. விஞ்ஞானாகலருக்கு தூளமாயும் பிரளயாகலருக்கு தூளதரமாயும் சகலருக்கு தூளதமமாயும் பொருந்தி அறிதல் இல்லையாயின் விளங்கிய ஞானம் என்றா? விளங்கிய ஞானம் இல்லையா? விளங்கிய ஞானம்னா என்ன? ஒரு பொருளை இது இன்னது அப்படின்னு திட்டவட்டமாக அறியக்கூடிய அந்த சவிகற்ப ஞானம் இல்லையா? ஆகலின் ஒருதலையான் வேண்டப்படும். ஆகவே இது சவிகற்ப ஞானம் ஆன்மாக்களுக்கு இருக்கணும்னா நால்வகை வாக்குகளின் துணையும் நிச்சயமாக வேண்டப்படும். ஒரு தலைனா நிச்சயம், நிச்சயமாக வேண்டப்படும். விந்து ஞானம் ஓவிட எப்ப முத்தி கிடைக்கும் சொல்றாங்க? விந்து ஞானம் ஓவிட, ஓவிட என்றால் நீங்கிட. விந்து ஞானம் அதாவது இந்த வாக்குகளுடைய பந்தம் ஓவிட. சவிகற்ப ஞானத்திற்கு ஏதுவாகிய அவ்வாக்குகள் நீங்க, நீங்க நினைத்தோம். ஆன்மா வந்து அந்த வாக்குகளை தன்னின் வேறாக கண்டு அவற்றின் மீது பற்றை விட்டுவிட வேண்டும். அதுதான் இங்க நீங்குது. வாக்குகள் வந்து எல்லாம் ஆன்மா எதை சார்ந்திருக்கோ அதன்மயமா ஆயிரும். அதனால அது சார்ந்த பொருளை தன்னின் வேறாக காண்பது என்பது அதுக்கு ரொம்ப அரிது. ஒரு பொருளை சார்ந்து அதன்மயமாக இருக்கின்ற ஆன்மா இந்த நால்வகை வாக்குகளை சார்ந்திருக்க ஒரு நிலையில இந்த ஆன்மா எப்படி காண வேண்டும்? இந்த நால்வகை வாக்குகளையும் தன்னின் வேறாக கண்டு, நால்வகை வாக்குகளையும் தன்னின் வேறாக கண்டு அவற்றின் மீது பற்றை விட்டுவிட வேண்டும். அவற்றினால்தான் அதற்கு நீங்குதல், சார்பை விட்டுவிட வேண்டும். அப்படி விட்டுவிட்டால் அதே சமயத்தில் இந்த ஆன்மா கேவலாவத்தையும் போய் விழுந்துடக்கூடாது. ஏன்னா வாக்குகளின் துணையோடு தான் சவிகற்ப ஞானம் விளங்குகிறது. அது சிற்றறிவு தான். ஐம்புல அறிவு தான், சிற்றறிவு தான். ஆனா அந்த வாக்குகளின் துணை இல்லாட்டா இந்த சிற்றறிவும் விளங்காது. அனாதியில் கேவலாவத்தை எப்படி ஆணவமலத்தில் அழுந்தி முழுக்க அறியாமை இருந்ததோ அந்த அறியாமை வந்தது. அப்போ வந்து இந்த வாக்குகளுடைய தொடர்பும் நீங்கணும், அதே சமயத்தில் ஆன்மாவுக்கு அறியாமையும் தோன்றக்கூடாது. அப்ப அறியாமைக்கு பதிலாக என்ன தோன்றணும், வாக்குகளின் தொடர்பு நீங்கிட்டதுனால சிற்றறிவு நீங்கி போச்சு, ஆணவமலத்திலையும் போய் சாரல, அதனால அறியாமையும் நீங்கி போச்சு. அப்ப அந்த ஆன்மாவுக்கு என்ன விளங்கணும், பேரறிவு விளங்க வேண்டும். அது எப்ப விளங்கும், அது சிவபெருமான் திருவருளை சார்பாக கொண்டா அந்த பேரறிவு. ஆகவே அப்படி இந்த வாக்குகளின் தொடர்பும் நீங்கி போய் ஆன்மாவுக்கு ஒரு பேரறிவும் விளங்கினால் அதுதான் சிவபெருமான் திருவடி சார்பாகிய முத்தி நிலை என்று கூறுகின்றார். அதான் ஓவிட விந்து ஞானம், அதை மாற்றி வச்சுக்கணும். மூன்றாம் அடியில் இருக்கிற ஓவிட விந்து ஞானத்தை விந்து ஞானம் ஓவிட, வாக்குகளின் தொடர்பு நீங்கி போக, உதிப்பதோர் ஞானம் உண்டே, அப்ப தோன்றுகின்ற ஒரு ஒப்பற்ற ஞானம் இருந்தால் அதான் ஓர் ஞானம் உதிப்பதுண்டே அப்படி மாற்றி வச்சுக்கணும். உதிப்பதோர் ஞானம் உண்டேன்னா ஓர் ஞானம் உதிப்பதுண்டே. அதுக்கு என்ன பொருள் சொல்லியிருக்காங்க, ஓர் ஞானம் உதிப்பதுண்டே, அவைக்கு மேலாகியதோர் பேரறிவு ஒருவனுக்கு விளங்குமாயும். வாக்குகளால் நிகழ்ந்த அந்த சவிகற்ப ஞானத்திற்கும் மேலான ஒரு பேரறிவு ஒரு ஆன்மாவுக்கு நிகழ்மையானால் சே உயர் கொடியினான்தன் சேவடி சேரலாம். சே என்பது ஓரெழுத்து ஒரு மொழி, அது ரிஷபத்தை குறிக்கும். சுவாமியுடைய வாகனம் சே உயர் கொடியினான், சேவார் வெல்கொடி சிவனையை போற்றி இருவார். சே உயர் கொடியினான்தன் இடவக்கொடியை உயர்த்த, இடவக்கொடி அவருடைய கொடியிலும் அங்க அந்த இடமும் தான் இருக்கு. இடவக்கொடியை உயர்த்த சிவபெருமான் சேவடி சேரலாமே திருவடியாகிய பரமுத்தியை தலைப்படுவன் என்க, நால்வகை வாக்குகளின் தொடர்பும் நீங்கி அந்த ஆன்மாவுக்கு அந்த வாக்கு ஞானத்துக்கு மேலான ஒரு பேரறிவு ஒன்றுமே ஆனால் அப்பொழுதே அந்த ஆன்மா சிவபெருமான் திருவடியாகிய அந்த பரமுத்தியை எய்தும் என்று கூறினார். அப்ப வாக்குகளின் தொடர்பு நீங்கும் வரை முத்தி கிடையாது, அந்த தொடர்பு நீங்கணும், பேரறிவும் விளங்க வேண்டும். அதான் அருட்சார்பு ஏற்பட்டுன்னு அர்த்தம், அருட்சார்பு ஏற்பட்டுட்டா அப்போ முத்தி கிடைத்து விடும் என்று கூறினார். பொழிப்புரையை பார்க்கலாம், சுவாமியுடைய சிவஞானசனுடைய பொழிப்புரை. மேற்கூறி போந்த வாக்குகள், மேற்கூறி போந்த வாக்குகள் சவிகற்ப ஞானத்துக்கு ஏது ஆகலால் ஈண்டு கூறிய சுத்த பிரபஞ்சம் போல வித்தைகள் வித்தை ஈசர் சதாசிவர் மாத்திரைக்கே அன்றி விஞ்ஞானாகலர் பிரளயாகலர் சகலருக்கும் ஒருதலையான் வேண்டப்படும். வித்தை ஈசர் சதாசிவர் இவர்களுக்கு மட்டும்தான் வாக்குகள் தேவைன்னு இல்லை, அது வந்து மூவகை ஆன்மா அவர்கள் கீழ்நிலையில் உள்ள மூவகை ஆன்மாக்களுக்கும் கூட அது தேவை. ஆகவே மூவகை அணுக்களுக்கும் அப்படிங்கிற உண்மை வந்து இறந்ததழிய உண்மை. இப்ப ஒருத்தனை பார்த்து வந்து தம்பிக்கும் தேவை அப்படின்னு ஒரு வாக்கியம் சொல்லு, அப்ப தம்பிக்கும்ல உள்ள அந்த உண்மை வந்து எதை குறிக்கிறது, அண்ணனுக்கும் தேவை அண்ணனுக்கும் மட்டுமல்ல தம்பிக்கும் தேவை என்று ஒரு பொருளை தந்திருக்கும் அல்லவா. அது மாதிரி மூவகை அணுக்களுக்கும் விந்து ஞானம் முறைமையில் நேவினதில்லையாகில் அப்படின்னு சொன்னா அந்த வித்தை ஈசர் சதாசிரி இவர்களுக்கு மட்டுமல்ல அவர் கீழே உள்ள இந்த மூவகை ஆன்மாக்களுக்கும் இது பொருந்த வேண்டும், அப்படி பொருந்தாவிட்டால் சவிகற்ப ஞானம் விளங்காது அப்படின்னு. சரி, பிரளயாகல சகலருக்கும் ஒருதலையான் வேண்டப்படும். சவிகற்ப ஞானத்திற்கு ஏதுவாகி அவ்வாக்குகள் தன்னின் வேறாக காணப்பட்டு நீங்க அதற்கு மேலாகிய பேரறிவு ஒருவனுக்கு விளங்குமாயின் அவன் அப்பொழுதே பரமுத்தியை தலைப்படுவன். சே உயர் கொடியினான்தன் சேவடி என்றார். இடவக்கொடியை உயர்த்த பெருமானுடைய திருவடி நான், அந்த திருவடிதான் என்ன பரமுத்தி, அதற்கு பரமுத்தி என்று பொருள் சொல்லியிருக்கின்றார் சுவாமி சுவாமிகள். இவ்வளவு சிறப்பாக சொல்லியிருக்கிறாங்க. அப்ப முத்தி என்பது நமக்கு வேறொன்றும் அல்ல, சிவபெருமான் திருவடியா. ஆகவே அதுதான் நிறைவேறு, அது முழுமையா ஆன்மா சார்ந்துட்டா அப்புறம் அந்த ஆன்மாவுக்கு பிறப்பிறப்பு இல்லை. ஏனென்றால் இது சார்ந்ததன் வண்ணமான் தன்மை கொண்டது ஆன்மா. அப்ப யாருக்கு பிறப்பிறப்பு இல்லையோ அவனை சார்ந்துதான் இந்த ஆன்மாவும் பிறப்பிறப்பில் வந்து உய்ய முடியும். பிறப்பிறப்பு உள்ளவர்களை சார்ந்தால் அது பயன் இல்லை. ஆகையினாலேதான் பிறப்பு மறக்கும் மனத்தை மாற்றி எம் ஆவியை வற்புறுத்தி பிறப்பில் பெருமான் திருந்தடி கீழ் பிழையாதமைய வேற தெய்வத்துக்கு வேற தெய்வத்துக்கு போய் இந்த வழிபாடு செய்யக்கூடாதா, பயன் இல்லை. பிறப்பில் பெருமான் ஒருத்தன் தான் இது திருநீலகண்ட பதிகத்திலே அற்புதமாக சொல்லியிருக்கின்றார். அதனால இது மூலமா இந்த பாடல் மூலமா முக்கியமா உணர்த்தப்படுற கருத்து என்ன, எனவே இவ்வாக்குகள் பரமபந்தம் என்பதாயிற்று. இந்த வாக்குகள் பரமபந்தம், பரமபந்தம்னு என்ன அர்த்தம், முடிவான பந்தம். இந்த வாக்கு நீங்காத வரைக்கும் முத்தி என்பது கிடையாது. எப்போ இந்த வாக்குகளின் தொடர்பு ஆன்மாவை விட்டு நீங்குதோ அப்போ அந்த ஆன்மாவுக்கு முத்தி தான். அப்ப அப்படி இது நீங்கிய பிறகும் ஆன்மாவை பந்தப்படுத்துவதற்கு வேற ஒன்றும் இல்லைன்னு தெரியும். அதனாலதான் பரமபதம். மற்ற இத்தனை தத்துவங்களை விட்டாலும் இந்த வாக்குகளின் தொடர்பை விடாமல் இருந்தால் இந்த ஆன்மா இன்னும் முக்தி அடையவில்லை, பந்தத்தில் தான் இருக்கின்றது. எப்ப வாக்குகளின் தொடர்பு நீங்கிட்டதோ அதற்கப்புறம் இந்த ஆன்மாவை பிணித்து வைக்கின்ற பந்தம் என்பது எதுவும் கிடையாது. இப்போ ஆணவம் அல்லவா மூலமடம், அது நீங்க வேண்டுமே என்று சொன்னால் இந்த வாக்குகளின் தொடர்பு நீங்கினாலே ஆணவமலம் நீங்கியாச்சு அப்படிங்கறது அங்க குறிப்பு. இது வந்து ஒரு எடுத்துக்காட்டு மூலமா நான் பார்க்கணும். வந்து மருத்துவர் வந்து பல்வேறு மருந்துகளை நமக்கு நம்முடைய நோய் நீக்கத்தின் காரணமாக அவர் நமக்கு அறிவுறுத்திருக்கிறார். பல்வேறு மருந்துகளை இன்னும்படி நமக்கு அறிவுறுத்திருக்கிறார். அந்த மருந்துகளை எல்லாம் நாம் வாங்கி சாப்பிட்டுருக்கிறோம். கொஞ்ச காலம் ஆக ஆக இந்த மருந்துகள்லாம் வேண்டாம், அந்த மருந்துகள்லாம் வேண்டாம், மருந்துகளை குறைச்சிட்டே வராது. இல்லை ஒரே ஒரு மருந்தை மட்டும் நீங்க நோய் முழுமையா நீங்கி போற வரைக்கும் சாப்பிட்டு தான் ஆகணுங்கிற. ஆக எல்லா மருந்துகளும் நீங்க அந்த ஒரு மருந்தை மட்டும் விட முடியாம வச்சுக்கிறோம். ஏன்னா நோய் வந்து முழுமையா நீங்க வர சாப்பிட்டு தான் ஆகணும். எப்ப அந்த மருந்தும் சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை என்று மருத்துவர் சொல்லிவிட்டாரோ அப்ப என்ன அர்த்தம், நோய் முழுமையாக நீங்கிவிட்டது. ஆகவே இந்த மாயாகாரியங்கள் எல்லாம் ஆணவ நோய் நீங்குவதற்காக கொடுக்கப்பட்டவைதான். ஆணவத்தை இருள் வச்சுக்கிட்டா இவற்றை விளக்குன்னு சொல்வார்கள். ஆகவே எப்போ அந்த வாக்கும் தேவையில்லைன்னு ஆயிட்டுதோ அப்ப என்ன அர்த்தம், ஆணவ சார்பு அந்த ஆன்மாவை விட்டு நீங்கிவிட்டது, ஆணவ பிணிப்பு இருந்து அந்த ஆன்மா விடுபட்டு விட்டது. எனவே அந்த ஆன்மா அருட்சார்புக்குரியது. ஆகவே இந்த வாக்குகளை நீங்க வச்சு அங்க முக்தி கொடுத்து விடுகின்றார். ஆகவே இதைத்தான் வந்து உரையற்று என்று சொல்லி அருணகிரி பெருமான் கூப்பிடுவார். பேசா அனுபூதி பிறந்தது என்பார். ஏன்னா பேச்சுக்கும் இந்த வாக்குகள் தான் துணை. ஏன் எப்படினாலும் இதெல்லாம் பேசாம இருக்க முடியாது. இந்த செய்திகள்லாம் வந்து ரொம்ப பரபரப்பான முறையில தான், அது தொலைக்காட்சி ஆகட்டும் செய்தித்தாள் ஆகட்டும், பரபரப்பான முறையில தான் செய்திகளை வழங்க புரியப்படுகின்றன. ஏன் அப்படின்னா அதை படிச்சுட்டு நாலு பேர்த்த பேசணும் அப்படிங்கிற ஆர்வம் நிறைய பேருக்கு இருக்கு. பேச்சு வந்து எதை குறைச்சாலும் அதை குறைச்சது உபாதிக்கு. அதனாலதான் தவ நெறியில வந்து ரொம்ப முன்னேறி செல்பவர்கள் மௌன விரதம் வந்து அனுஷ்டிப்பதையும் ஒரு வழக்கமாக கொண்டுள்ளார்கள். பேச்சை வந்து குறைக்க வேண்டும், மிக மிக தேவையான சந்தர்ப்பங்களை மட்டும் பேச வேண்டும் என்றெல்லாம் சொல்லி. ஏன்னா இது பெரிய பந்தம், அது வாக்குகளால் விளைவது பேச்சு, நாலு வகை வாக்குகளால் தான் விளைவு. இந்த சுக்குமை பத்தியம் பைசந்தி மத்தியமை வைகரி இந்த நாலு வாக்குகள் தான் இங்க சொன்னது. இந்த வைகரி தான் தன்சவிக்கும் பிரசவிக்கும் கேட்கும்படி வெளிவருகின்ற வாக்கு. ஆக இந்த வாக்குகள் பரம பந்தம், பேச்சுக்கு மட்டுமல்ல இந்த மாதிரி ஒரு எந்த ஒரு ஐம்புல அறிவுக்கும் அதுதான். பார்க்கின்ற புலன் என்ன புலன், ஓசைனா அது என்ன ஓசை, உருவம்னா என்ன உருவம், திட்டவட்டமாக சவிகற்பமாக அறிந்து கொள்வதற்கும் இதுதான் உதவு. ஆகவே இந்த வாக்குகளை கடக்க வேண்டும். வாக்குகள் இல்லாமலும் இல்லாட்டா அறியாமை தான். வாக்குகளும் நீங்கணும், அறிவும் விளங்கணும், அதுதான் வாக்குகளை கடந்த நிலை. அந்த நிலை வர வேண்டும் என்று சொன்னார். இது சிவ வழிபாட்டால் தான் அது வரணும். முக்தி சிவ வழிபாட்டால் தான் முக்தி சித்திப்போம். வாக்குகளை நீக்க வந்தது முக்தி தானே. ஆகவே எனவே இவ்வாக்குகள் பரமபந்தம் என்பதாயிற்று. முறைமையின் மேவுதலாவது, ஏற்கனவே உரை சொல்லும் போதே இந்த குறிப்பை சொல்லிட்டேன். வித்தைகள் வித்தை ஈசர் முதலியோருக்கு போலன்றி அவர்களுக்கெல்லாம் ரொம்ப சூக்குமா விளங்கும். வித்தைகள் வித்தை ஈசருக்கெல்லாம் நாலு வாக்குகளும் ரொம்ப சூக்குமமாக வலுவாக பொருந்திருக்கும். ஆகவே அவர்களுக்கு அறிவு விளக்கம் மிக அதிகம். அவர்கள் மாதிரி இன்றி சகலர் முதலிய மூவருக்கும், சகலர் பிரளயாகலர் விஞ்ஞானகலர், இவர்களுக்கு எப்படி வியஞ்சக வேறுபாடு பற்றி, துணை செய்யும் முறைமையில் உள்ள வேறுபாடு பற்றி, முறையே முறையேனா முதல்ல சொன்னது சகலருக்கு, ஏன்னா சகலர் முதலியன்னு சொல்லிட்டாங்க. முதல்ல சொன்னது சகலருக்கு எப்படி தூள தமமாயும், சகலருக்கு வந்து தூள தமம் அதாவது மிக மிக தூளமாகவும், பிரளயாகலருக்கு எப்படி தூள தரமாயும் மிக தூளமாகவும், விஞ்ஞானகளருக்கு தூளமாயும் பொருந்தும். ஆக தூள தமம் என்பதை விட தூள தரம் என்பது வலுவானது, தூள தரம் என்பதை விட தூளம் வலுவானது, தூளத்தை விட சூக்கமும் வலுவானது. சூக்கமும் அந்த வித்தை ஈசர்கள் அவர்களுக்கு தான். ஆகவே தூளதரமாயும் தூளமாயும் பொருந்துதல், அதுதான் வந்து முறைமையின் மேவுதல் ஏற்கனவே சொல்லியாச்சு. இங்க ஞானம்னு சொன்னதே வாக்குகளைத்தான் என்று சொன்னார்கள். ஞானத்திற்கு ஏதுவாகிய வாக்கை ஞானம் என்று உபசரித்தார் உன்னோட சொன்ன. ஒரு சாரார் என்ன சொல்றாங்க அப்படின்னா, வந்து பிரளயாகளுக்கும் விஞ்ஞானங்களுக்கும் உடம்பு கிடையாது. ஏன்னா உடம்பு என்பது மாயாகாரி. இப்ப உடம்பு இருக்குன்னா அப்போ அந்த மாயாமல சம்பந்தம் இருக்குன்னு அர்த்தமாயிரு. சகலருக்கு தான் ஆணவம் கர்மம் மாயை மும்மலங்கள் உண்டு. பிரளயாகளுக்கு ஆணவம் கர்மம் ரெண்டு மலம் தான், மாய மலம் கிடையாது. மாயாமலம் இல்லைன்னா அப்போ மாயாகாரிய உடல் தொடர்பும் அவர்களுக்கு இருக்க முடியாது. விஞ்ஞானிகளுக்கு கேட்க வேண்டாம் கர்மமே கிடையாது. ஆகவே அவர்களுக்கும் உடம்பு இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டார்கள். ஆனா உண்மை என்னவென்றால் அவர்களுக்கும் உடம்பு உண்டு. இப்போ வாக்குகள் மூலமாக உடம்பு உள்ள ஆன்மாக்களுக்கு தான் வாக்குகள் துணை செய்யும். உடம்பே இல்லாத வாக்குகளை வச்சு நிறைய போனாங்க. பொறிகளால் பார்த்த விடயத்தை திட்டவட்டமாக அறிவதற்கு தான் வாக்குகள் தேவைப்படுது. பொறிகளால் விடயத்தை பார்க்கணும்னா பொறிகள் உள்ள உடம்பு வேணும், ஐம்பது கள் உள்ள உடம்பு வேணும். அதனால மாயாமலம் அவர்களுக்கு இல்லைன்னு அப்படிங்கிற காரணத்தினால பிரளயாகளுக்கும் விஞ்ஞானங்களுக்கும் உடம்பு கிடையாதுன்னு சிலர் வந்து முடிவு பண்ணியிருந்தாங்க. அது தவறான முடிவு என்று சுஞான சுவாமி இங்கே நமக்கு அறிவித்திருக்காரு. உடம்பை தனு என்று சொல்வார்கள், மாயா என்கிற தனுவினுள் ஆன்மா மூணா சூத்திரம் கேட்டிருப்பேன். அதான் சொல்றாங்க, பிரளயாகலர் விஞ்ஞானாகலருக்கு தனு இல்லை என மயங்கி கூறுவாரும் உலர் தெளிவில்லாம சொல்வதும் இருக்கின்றார்கள். அகுது ஆகம வசனங்களோடு முரணுதலின் அவசித்தாந்தம் என்று ஒழிக. ஆகம வசனங்களோடு அந்த கருத்து முரண்படுகிறது. ஆகமங்கள்ல பிரளயாகலர் விஞ்ஞானங்களுக்கும் உடம்பு உண்டுன்னு தான் சொல்லியிருக்கு. ஆகவே ஆகம வசனங்களோடு முரணுவதனால அவசித்தாந்தம் பிழையான கருத்து என்று தவித்து விட்டேன். அப்ப அவர்களுக்கு மாயாமலம் கிடையாதுன்னு சொல்றீங்க, ஆனா மாயாகாரியமாகிய உடல் மட்டும் உண்டுன்னு சொல்றீங்களே, அப்படின்னா மாயாமல சம்பந்தம் என்பது என்ன? இந்த முக்குண அனுபவம், சாத்விக குணம், ராசத குணம், தாமத குணம், மூன்று குணங்களை தான் நம்ம மாறி மாறி இந்த மூன்று குணங்களை தான் அழுந்தி இன்பம் துன்பம் மயக்கம் போன்ற அனுபவங்களை பெறுகிறோம். இந்த மாதிரியான அனுபவங்கள் வந்து பிரளயாகலருக்கோ விஞ்ஞானர்களுக்கோ கிடையாது. முக்குணங்களில் அவர்கள் அழுந்த மாட்டார்கள், அவ்வளவுதான். உடம்புலாம் இருக்கும், ஆனா அந்த உடம்பு சார்ந்த முக்குணங்களிலே அவர்கள் அழுந்த மாட்டார்கள். அது பற்றி தான் அவர்களுக்கு மாயாமலம் இல்லை என்பது தவிர அவர்களுக்கு உடம்பே கிடையாது என்று சொல்லியிருக்கார். அது ஆகம வசனங்களோடு முரணும் என்று சொல்லிட்டார். ஆக இப்ப இந்த பாடல் வரை, இதற்கு முன்னால ஒரு ஆறு பாடல், அப்புறம் இந்த பாடலோட சேர்த்து மொத்தம் ஏழு பாடல். இந்த ஏழு பாடல்களிலையும் சுத்தமாக இருந்து தோன்றக்கூடிய காரியங்களை பற்றி, அவற்றின் இயல்புகளை பற்றி தான் விளக்கமாக ஆசிரியர் சொல்லியிருக்கின்றார் என்று தொகுத்து முடிக்கின்றார் உரையாசிரியர். இவை ஏழு செய்யுளானும் சுத்தமாரியில் தோன்றும் காரியங்களும் அவற்றது இயல்பும் வகுத்து கூறப்பட்டன. எப்படி வகுத்து சொன்னார்கள்? நால்வகை வாக்குகளும், வாக்குக்கு ஒரு பாடலா, நான்கு பாடல்கள்ல நால்வகை வாக்குகளையும் விளக்கினார். அஞ்சாவது பாடல்ல இந்த நால்வகை வாக்குகளும் ஐந்து கலைகளை சார்ந்து ஐவகைப்பட்டு விளங்கும் சொன்னாங்க அஞ்சாவது பாடல். ஆறாவது பாடல்ல அந்த ஈஸ்வர தத்துவம் சுத்தத்தில் இருப்பவர்களுக்கு தேவையான உடல் உலகங்களை எல்லாம் சுத்தமாதிரி தான் கொடுப்போம் அப்படின்னு ஆறாவது பாடல சொன்னாங்க. இப்ப இந்த ஏழாவது பாடல்ல வித்தை ஈஸ்வரர்கள் சதாசிவர் மட்டுமல்ல, மற்ற மூவகை ஆன்மாக்களுக்கும் விந்து ஞானம் அவரவர் தகுதிக்கேற்ப புரிஞ்சிருக்க வேண்டாம், அல்லது அவர்களுக்கு சுத்தறிவாகிய சகலப்பு ஞானமே நிகழாது. இந்த விந்து ஞானமும் நீங்கி போய் ஒரு பேரறிவு உதிக்குமாயும் அப்போதுதான் அது பரமுத்தி என்று சொன்னார். இந்த பாடல் மிக முக்கியமான பாடல். இந்த பாடலை நான் மனம் செய்து வைத்துக் கொள்வது மிகவும் பயனளிக்கும். இனி அடுத்த பாடல், அடுத்த பாடல்ல என்ன சொல்கிறார் சொன்னால், ஏற்கனவே ஒரு பாடலிலே மாயிலிருந்து என்னென்ன காரியங்கள்லாம் தோன்றும் முன்னாடியே சொன்னார். சுத்தமாயிலிருந்து நால்வகை வாக்குகள் சுத்த தத்துவங்கள்லாம் தோன்றும், அசுத்தமாயிலிருந்து வித்யா தத்துவங்கள் இவையெல்லாம் தோன்றும், அப்புறம் பிரகிருதி மாயிலிருந்து ஆன்ம தத்துவங்கள் எல்லாம் தோன்றும் என்று ஒரு பாடலே சொன்னார்கள் இல்லையா. இந்துவின் மாயையாகி மாயின் அவ்வியத்தம் வந்திடும் அப்படிங்கிற பாடல இந்த செய்தி தான் சொன்னார். அதுல வந்து அசுத்த மாயிலிருந்து வந்து அராகமரி தத்துவங்கள் தோன்றும், பிரகிருதி மாயையிலிருந்து முக்குணம் அதாவது குணதத்துவம் முதலிய ஆன்ம தத்துவங்கள் எல்லாம் தோன்றும் அப்படின்னு சொன்னதுல அதுல உள்ள ஒரு விளக்கம், அதை இன்னும் மேலும் தெளிவுபடுத்தி விளக்குவதற்கு எழுந்ததுதான் இந்த பாடல். அதுல உள்ள சில இயல்புகளை தொகுத்து சொல்வதற்காக எழுந்ததுதான் இந்த பாடல். கடைசியில குறிப்புகளை சொல்வார்கள். இப்ப இந்த பாடலை பார்த்து விளக்கம் பார்க்கும். ஒவ்வொரு பாடலுமே மிக முக்கியமானவாக தான் இருக்கின்றன. அறிவினில் உருவம் தோன்றி அங்காங்கி பாவமாகி உருவினில் உருவமாயே உதித்திடும் உலகம் எல்லாம் பெருகிடும் சுருங்கும் பேதாபேதமோடு அபேதமாகும் ஒருவனே எல்லாமாகி அல்லவாய் உடனுமாவன். இரண்டாம் சூத்திரத்தில் சொல்ல வேண்டிய செய்தி இது, ஒன்றாய் வேறாய் உடனாயிருத்தல் அவையே தானேயா என்று முதநூலாசிரியர் ரொம்ப தெளிவாக தொகுத்து சொன்னார். இங்க இரண்டாம் சூத்திரத்துல விளக்கியே சொல்லியிருப்பார், உலகலாமாகி வேறாய் உடனுமாய் என்று சொல்லியிருப்பார். இங்க சொல்ல வேண்டிய சொல்லப்பட்டுள்ள அந்த செய்தி இங்கேயே ஏய்வு பற்றி வந்திருப்பாங்க. ஒருவனே எல்லாமாகி அல்லவாய் உடனுமாவன் சொல்ல வேண்டிய ஒரு ஏய்வு வரும்போது இங்கே சொல்லிட்டார். உலகத்தோடு அப்படி இருப்பான்னு சொன்னார், உயிர்களோடும் அப்படிதான் இருப்பான், ஒன்றாய் வேறாய் உடனாய் உலகத்தோடும் அப்படிதான் இருப்பான் என்று இந்த பாடல் சொல்லியிருந்தது. ஆகவே இது ஒரு அரிய செய்தி. மேலும் இந்த பாடல் காரணத்துக்கும் காரியத்துக்கும் உள்ள தொடர்பு சொல்லுது, வேற எங்கேயும் நாம அவ்வளவு எளிதாக பார்க்க முடியாது.